எல்லாம் வல்ல பரம்பொருளான பார்வதி பரமேஸ்வர பெருமானுடைய திருவடித்தாமரைகளை சிந்தையில் நினைந்து போற்றி இன்றைக்கு இந்த அற்புதமான நேரத்திலே ஈழத்து சிவாலயங்கள் என்கிற விடயம் பற்றி சிறிது சிந்திக்கலாம் என்று வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய தீர்த்தலம் ஈழத்திலே இலங்கை திருநாட்டினுடைய தலைநகராக விளங்கக்கூடிய கொழும்பிலே கொச்சிக்கடையிலே காணப்படுகிற சிறப்போடு விளங்கக்கூடிய சிவாலயமாக காணப்படுகிற பொன்னம்பலவாணேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சிவாலயத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஒரு வரலாறாக இல்லாமல் கதையாகவே கதையூடாக அந்த திருத்தலத்தினுடைய செழுமையான வரலாற்றை அற்புதத்தை நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையிலே அந்த பொன்னம்பலவாணேஸ்வர பெருமானுடைய திருவர் சிறப்பையும் அந்த திருத்தல மேன்மையையும் பற்றி சிந்தித்து அந்த திருத்தலத்துக்கு ஒரு முறை தல யாத்திரை செய்வதாக நினைத்து கொண்டு அந்த பொன்னம்பலவாணேஸ்வர பெருமானை உங்களுக்கு தரிசிக்க வைப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த அன்பர் கொழும்பு துறைமுகத்திலே நிற்கிறார். அழகான கப்பல் ஒன்று ஆடி ஆடி வந்தது, உரிய இடத்தில் தரித்தது. இந்தியாவிலிருந்து வந்த பலர் அந்த கப்பலிலிருந்து இறங்குகிறார்கள். அவர்களோடு ஒரு அந்தனர், ஒரு சிவமறையவர், ஒரு சிவாச்சாரியர் ஒருவரும், அவரதம் தர்மபத்னியும் அவருடைய அந்த கப்பலுக்காக காத்திருக்கக்கூடியவருடைய கவனத்தை ஈர்க்கிறார்கள். ஒருவித உள்ளுணர்வு உந்த அந்த அன்பர் ஓடோடி சென்று அவர்கள் இருவரையும் வணங்கி வரவேற்கிறார். தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து செல்கிறார். உரிய முறையிலே விருந்தோம்பி உபச்சரிக்கிறார். அகம் மிக மகிழ்ந்த அந்தனரும் அவருடைய தர்மபத்னியாரும் மிக மகிழ்ந்து அவர்கள் அந்த அன்பரை ஆசீர்வாதம் செய்கிறார்கள். அரியதொரு மாதுளங்கனியை அன்போடு கொடுக்கிறார்கள். பக்தி கலந்த அவளோடு அந்த மாதுளங்கனியை எடுத்து வாங்கி உடைத்து பார்த்த அவர் பக்தி பரவசத்திலே திளைக்கிறார். உள்ளே மாதுளை முத்துக்கள் காணப்படவில்லை, மாதுளை முத்துக்கள் இருக்கவில்லை. எல்லா மாதுளம் பழங்களுக்குள்ளும் முத்துக்கள் இருக்கும், ஆனால் இந்த மாதுளம் பழத்திலே முத்துக்கள் காணப்படவில்லை. பதிலாக மாதுருபாக பார்வதி சமேத பரமேஸ்வரன், சொர்ணாம்பிகாவுடனான சொர்ணேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பொன்னம்பலவாணேஸ்வரன் அருள் வீசிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு நடந்த நிகழ்ச்சி அல்ல, ஒரு கற்பனையும் கிடையாது, நான் சொல்கிற கதையும் கிடையாது, ஒரு கனவு. ஆம், கனவே தான். ஒன்றரை நூற்றாண்டுகளுக்கு முன்னர், 150 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த அதிசய கனவை காணக்கூடிய புண்ணியம் பெற்றவர், புண்ணியம் செய்தவர் ஸ்ரீமான் பொன்னம்பல முதலியார் என்று சொல்லக்கூடிய சேர் ராமநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞருடைய தந்தையார். ஆர் இந்த பொன்னம்பல முதலியார்? நாம் எல்லாம் நன்கு அறிந்திருக்கக்கூடிய படித்த இலங்கையர் என்று பட்டம் பெற்ற, ஆங்கிலேயராலே மிகவும் மரியாதை செய்யப்பட்ட சேர்பொன் ராமநாதன், சேர்பொன் அருணாச்சலம் ஆகிய தமிழ் பிரமுகர்களின் பேர்களே இணைந்திருக்கக்கூடிய பொன் என்பதை சற்று நீட்டினால் ஒரு பொன்னம்பலம் காட்சி அளிப்பார் அல்லவா? அவரேதான் இந்த பொன்னம்பல முதலியார். தன் பல்வேறு சிறப்புகளாலும் பணிகளாலும் கொழும்பு மாநகரில் கௌரவம் மிக்க குடிமகர்கள் மகன்களுள் குடிமக்களுள் ஒருவராகி பொன்னம்பல முதலியாராக பிரகாசித்தவர். யாழ்ப்பாணத்தில் உள்ள மானிப்பாயில் வேர்கொண்டு கொழும்பில் உள்ள கருவாக்காட்டு வட்டாரத்திலே விழுதுவிடத் தொடங்கிய வியத்தகு குடும்பம் அவருடையது. சேர்வை முத்துக்குமாரசுவாமி முதலியார், கலாஜோகி என்று அழைக்கப்படுகிற ஆனந்த குமாரசுவாமி போன்றவர்களும் இந்த பொன்னம்பல முதலியாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான். பொன்னம்பல முதலியார் ஆரம்பத்தில் ஒரு சக்தி உபாசகர். ஆன்மாக்கள் அனைவரையும் அவரவரின் நிலைக்கு ஏற்ப பக்குவப்படுத்தி உரிய காலத்திலே இறைவனுடன் இணைய வைக்கிற ஈடில்லா சிறப்புடையவள் சக்தி. அந்த சக்தியிலிருந்து இன்னியும் வேறாகாமல் என்றும் ஒன்றாகவே இருப்பவர் இறைவன் சிவபெருமான். இந்த உண்மையை இதயபூர்வமாக உணர்ந்து கொண்டு சக்தியின் மேல் பக்தி கொண்டவர் பொன்னம்பல முதலியார். ஸ்ரீ சக்கரத்திலே சக்தி எழுந்தருளச் செய்து சதுஷ்டி உபச்சாரம் என்று சொல்லக்கூடிய பூஜையை கிரமமாக நித்தியமாக செய்வதை, நித்திய கடமையாக செய்வதை தன்னுடைய நித்திய வழிபாடுகளுள் ஒன்றாக வரித்துக் கொண்டவர். எனினும் காலம் செல்ல செல்ல அவருடைய நெஞ்சிலே சிறிது சிறிதாக ஒருவித குறுகுறுப்பு ஏற்படத் தொடங்கிற்று. நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்றல்லவா தாயுமானவ சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே பார்த்தால் மற்றவர்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் என்னுடைய ஈடேற்றத்தில் மட்டும் நான் கவனமாயிருப்பது சுயநலம்தானே. இந்த குறுகுறுப்பு மேன்மேலும் வலுவடைந்து அவருடைய மனதை விடைவிடாது உடைந்து கொண்டிருந்த வேளையிலே தான் இந்த அற்புதமான கனவை அவர் கண்டார். இந்த கனவை கண்டவர் பொன்னம்பல முதலியார். பலனை அறிந்து கொள்வதற்கு பஞ்சாங்கத்தை பார்த்தாரோ இல்லையோ, நீ விரும்புகிற இடத்தில் நான் அமர்ந்து அருள் புரிவேன் என்பதே இறைவனின் திருக்குறிப்பு என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அம்மையும் அப்பனுமாய் வந்து வழங்கி அருட்கட்டளையை நிறைவேற்றுவதை தாமதிக்க அவர் விரும்பவில்லை. வாழ்க்கை நிலையற்றது, எனவே தாமதிக்காமல் இந்த கனவிலே வந்த பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் அவர்களுடைய இஷ்டப்படி தம்முடைய இஷ்டப்படி ஒரு திருக்கோவிலை கொழும்பிலே அமைக்க வேண்டும் என்று பொன்னம்பல முதலியார் நிதர்சனமாக சிந்தித்தார். கொழும்பிலே இருக்கிற கொச்சி கடையிலே 5 ஏக்கர் காணி வாங்கினார், நிலம் வாங்கினார். கட்டட கலைஞர்களை தென்னிந்தியாவிலே இருந்து தமிழ்நாட்டிலே இருந்து வரவழைத்தார். இறைவனின் அருளும் இடைவிடாத மனித முயற்சியும் இணைய 2 ஆண்டுகளில் சிற்றாலயம் ஒன்று உருவாகிற்று. மூலஸ்தானத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. வெளியே தெற்கு வாசலை கொண்ட தனிக்கோவிலில் அம்பாள் திருவுருவமும் முதலியார் பூஜை செய்து வந்த ஜந்திரம் அம்பாளின் திருவுருவத்துக்கு கீழேயும் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. முதலாவது கும்பாபிஷேகம் 1857 ஆம் ஆண்டில் நிறைவு பெற்றது. 1857 ஆம் ஆண்டில் முதலாவது பொன்னம்பலவாணேச பெருமானுக்கான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவிட் திருப்பணிகளை தொடர்ந்து செய்த பொன்னம்பல முதலியார் 1873 ஆம் ஆண்டில் 2வது கும்பாபிஷேகத்தையும் சிறப்பாக செய்வித்தார். தந்தையார் செய்த சிவப்பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அவருடைய மூத்த குமாரர் குமாரசுவாமி முதலியார் புதிய சில பரிவார மூர்த்திகள், அவர்களுக்குரிய தனி சந்நிதிகள், மண்டபங்கள் முதலியவற்றை அமைத்து 3வது கும்பாபிஷேகத்தை செய்வித்தார். 1887 ஆம் ஆண்டிலே இந்த பொன்னம்பல முதலியார் என்று சொல்லக்கூடிய சிவபக்தர் சிவகதி அடைய ஆலயத்தின் நிர்வாக பொறுப்பையும் அவருடைய மூத்த குமாரரான குமாரசுவாமி முதலியாரை ஏற்றுக்கொண்டார். கடவுட்பணியில் ஈடுபடுகிறவர்கள் இந்து சமயத்தின் மூல நூல்களான வேதங்கள், அவற்றின் வழிவந்த ஆகமங்கள் போன்றவற்றை தெளிந்த அறிவு பெற்றிருக்க வேண்டும், இவற்றிலே தெளிந்த ஞானமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நன்குணர்ந்த குமாரசுவாமி முதலியார் கோவில் வளாகத்தில் மேற்கு வீதியிலே வேதாகம பாடசாலைக்கென தனியான ஒரு கட்டிடத்தை கட்டினார். மாணவர்களுக்கு வசதிகள் பல செய்து கொடுக்கப்பட்ட போதிலும் முதலியார் எதிர்பார்த்த அளவு வேத பாடசாலைக்கான ஆதரவு கிடைக்கவில்லை. தமையனாரின் இந்த அனுபவங்களை சீர்தூக்கி பார்த்த பிறகுதான் அவரது தம்பியாரான சேர்பன் ராமநாதன் சுன்னாகத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சுன்னாகத்தில் ராமநாதன் கல்லூரியையும், திருநெல்வேலி என்கிற யாழ்ப்பாணத்தினுடைய திருநெல்வேலியிலே, தமிழ்நாட்டிலே இன்னொரு திருநெல்வேலி இருக்கிறது, இது யாழ்ப்பாணத்திலே இருக்கிற திருநெல்வேலி, அங்கே இருக்கக்கூடிய திருநெல்வேலியிலிருந்து எங்கே குடிபெயர்ந்ததாலோ என்னவோ இந்த ஊருக்கு திருநெல்வேலி என்ற பெயர் வழங்கி வருகிறது. இந்த ஊரிலே பரமேஸ்வரா கல்லூரி என்பதையும் தன்னுடைய காலத்திலே நிறுவினார். இந்த பரமேஸ்வரா கல்லூரி தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே பல்கலைக்கழகமாக உயர்ந்திருக்கிறது. மிகவும் கண்ணும் கருத்துமாக இந்த பொன்னம்பலவாணேஸ்வர பெருமானுடைய ஆலய திருப்பணியிலே மிகவும் ஈடுபாட்டோடு செயற்பட்ட ராமநாதன் அவர்கள் இந்த தன்னுடைய மூத்த சகோதரரும் தன்னுடைய தந்தையாரும் காலமான பிறகு ஆலயத்தினுடைய நிர்வாக பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றில் மட்டுமல்லாமல் ராமநாத முதலியாரின் சொந்த வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த பொன்னம்பலவாணேச பெருமானுடைய ஆலய நிர்வாக மாற்றம் பெருமளவு காரணமாக இருந்தது என்பது மிகையான கூற்று அன்று. பொன்னம்பலவாணேசம் வாணேஸ்வரம் என்று பெருமையுடன் குறிப்பிடப்படும் இந்த ஆலயம் ராமநாதன் சிவன் கோயில் என்று பலராலும் போற்றப்படுகின்ற அளவுக்கு அவருடைய கோயிற் பணிகள் மகத்தானவையாகவும் மனம் நிறைந்தனவாகவும் மிளிகின்றன. தன்னுடைய அரசியல் சமூக சேவைகளுக்கு எந்த அளவு முக்கியத்துவத்தை சேர்வன் ராமநாதன் கொடுத்தாரோ அந்த அளவு முக்கியத்துவத்தை இந்த ஆலயத்தை மேலும் சிறப்பாக கட்டியெழுப்புவதற்கும் சீராக நடத்துவதற்கும் அவர் கொடுத்தார். அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு பெற்றிருந்த ராமநாத முதலியார், சேர்வன் ராமநாதன் அவர்கள் அவ்வேளைகளிலே அங்கு பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதையும் இடையறா வழக்கமாக கொண்டிருந்தார். அவற்றுள் தில்லை சிதம்பர நடராஜ பெருமானுடைய ஆலயம், ராமேஸ்வரம் திருக்கோயில் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. அவற்றைப் போன்று கோவிட் கட்டடக்கலைக்கும் திராவிட சிற்பங்களுக்கும் எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய வகையிலே முற்றிலும் கருக்கல்லாளாக அமைப்பாக மிக பிரம்மாண்டமான கோவிலாக கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பலவாணேஸ்வரத்தை புனரமைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டது. அவரது எண்ணத்தை அறிந்து கொண்ட பலருக்கு அதன் நடைமுறை சாத்தியம் குறித்து நம்பிக்கை ஏற்படவில்லை. எனினும் ராமநாதன் அவர்கள் உறுதி தளரவில்லை. திண்ணியர் ஆகப்பெறின் என்பது பொய்யாமொழி அல்லவா? திண்ணிய நெஞ்சம் மட்டுமன்றி தேடிப்பெற்ற செல்வமும் தேடாமல் கிடைத்த செல்வாக்கும் நிறைந்திருந்த ராமநாத முதலியார் உடனடியாகவே திருப்பணியை தொடங்கினார். அக்காலத்திலே இந்த ஆலயத்தினுடைய பிரதம சிவாச்சாரியராக பணிபுரிந்தவர் சிவஸ்ரீ தே கார்த்திகேய குருக்கள் என்கிற தம்பையா குருக்கள். அவர் ஆகம ரீதியான ஆலோசனைகளை வழங்கினார். பல்லவர் கால சிற்பங்களின் சிறப்பை பறைசாற்றும் மகாபலிபுரத்திலே சிற்ப பாடசாலையை நிறுவி அதன் முதலாவது அதிபராக பணிபுரிந்த கணபதி ஸ்தபதியின் தந்தை வைத்தியநாத ஸ்தபதியின் மூத்த தமையனான மகிழவனம் ஸ்தபதியும் அவரது குழுவினரும் கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டனர். இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் தென்னிந்தியாவிலிருந்தும் கருங்கற்கள் கொண்டு வரப்பட்டன. காரணாகமம் என்று சொல்லக்கூடிய சிவாகமத்தினுடைய விதிக்கு அமைவாக பொன்னம்பலவாணேஸ்வரம் கோவில் உருவாக தொடங்கியது. ராமநாதன் அவர்களே நேரில் பிரசன்னமாகி, நீங்கள் செய்து கொண்டிருப்பது சிவப்பணி, தவப்பணி, திருப்பணி, அருட்பணி என அடிக்கடி நினைவூட்டி கலைஞர்களுக்கு உற்சாகமூட்டினார். திருப்பணிக்கு தேவையான பொருட்களை தாராளமாகவே வழங்கினார். பணியில் ஈடுபட்டிருந்தோரின் சொந்த தேவைகளையும் குறைவின்றி நிறைவேற்றினார். 1906 ஆரம்பிக்கப்பட்டு 1915 20 லட்சம் ரூபாய் செலவில் பூர்த்தியாக்கப்பட்ட இந்த பொன்னம்பலவாணேஸ்வர ஆலயம் முற்றுமுழுதாக கருங்கல்லாலான கீழ்த்தளம், மேத்தளம், சுவர்கள், தூண்கள் முதலியவற்றுடன் இலங்கை மண் திருநாட்டின் மிகப்பெரிய, மிகச்சிறந்த, மிக அழகான கற்றளி திருக்கோவிலாக கம்பீரமாக காட்சி அளிக்கிறது. காலதர் எனப்படும் கருங்கல்லாலான ஜன்னல்களும் மிகச்சிறப்பானவை. சிற்பங்களில் பொங்கும் அற்புதமான படைப்புகளாக காணப்படுகின்றன. அழகாக குடைந்தெடுக்கப்பட்ட மரம், செடி, கொடி, பறவை, மிருகம், பாம்பு போன்றவற்றை அடிப்பாகத்திலும் மத்தியிலும் கொண்டுள்ள 380 வரையான கரங்கத்தூண்கள் கோயிலின் உள்ளே இருக்கின்றன. கோவில் வாசலில் இருப்பவை இருமுகத்தூண்கள். தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு மூலைகளில் உள்ளவை 3 முகத்தூண்கள். ஏனையவை ஒரு முகம் கொண்டவை. தூணின் மேற்புறம் பொதிகையை அண்டி இருக்கும் சிங்கராஜாக்கள் கருங்கல் தீராந்திகளை சுமந்து கொண்டிருக்க அந்த தீராந்தியிலே கோயிலின் மேற்கு வீதி கவிந்திருக்கிறது. கோவிலின் மேற்கு வீதியிலே சிங்கராஜாவுக்கு பதிலாக சிவபூத கணங்களையே காண்கிறோம். நீண்ட காலமாக மிக பெரும் சுமையை இடைவிடாது தாங்கிக் கொண்டிருக்கும் களைப்பு பிரதிபலிக்கும்படி சிங்கங்களின் முகங்கள் காணப்படுவது சிற்ப கலைஞர்களின் கற்பனை செழிப்புக்கும் கை வண்ணத்துக்கும் சான்றாக காணப்படுகிறது. சுவாமி தரிசனத்துடன் மட்டும் அமையாமல் கலைநயத்துடன் அமைக்கப்பட்ட தூண்கள், மண்டபங்கள், பல்வேறு வகையான சிற்பங்கள் போன்றவற்றை நுணுக்கமாக ஆராய்பவர்கள் கலை அனுபவம், சமய அனுபவம் ஆகியவை ஒரே அனுபவத்தின் இருவகையான வெளிப்பாடுகள் என்ற கலாஜோகி ஆனந்தகுமார சுவாமி அவர்களின் விளக்கத்தையும் கலை கருத்தின் உறைவிடம், அழகின் பிறப்பிடம், இன்பம் அதன் பயன், கலையானது தன்னலமும் பழிவாங்கலும் நிறைந்த உலகை விட்டு நம்மை அப்பால் இழுத்துச் செல்ல வல்லது என்ற ரவீந்திரநாத் தாகூரின் கூற்றையும் நினைத்து திருப்தி அடைவார்கள். ராமநாத முதலியார் என இதுவரை நாம் குறிப்பிட்ட சேர்வன் ராமநாதன் சிவகதி அடைந்த பின்னர் அவருடைய இரத்த உரித்தானவர்களே அறங்காவலராக பணியாற்றியுள்ளனர். பின்னர் அதே உரித்தானவர்களைக் கொண்ட தர்மகர்தா சபை உருவாக்கப்பட்ட போது பொன்னம்பல முதலியாரின் 3வது குமாரரான சேர்பொன் அருணாசலம் அவர்களின் மூத்த குமாரர் சேர் அருணாசலம் மகாதேவா அந்த சபையின் தலைவரானார். தர்மகர்த்தா சபையினுடைய தற்போதைய தலைவர் திரு பாலகுமார் மகாதேவா. முன்னர் மேல் மாகாண சபையில் ஆளுநராக இருந்தவரும் பிரபல சட்டத்தரணியும் ராமநாதன் பரம்பரையைச் சேர்ந்தவருமான திரு டி எம் சுவாமிநாதன் இப்போது முகாமைத்துவ தர்மகர்த்தாவாக பணியாற்றி வருகிறார். காலத்திற்கு காலம் இடம்பெற்ற திருத்த வேலைகள், பிரதிஷ்டைகள், கும்பாபிஷேகங்கள் ஆகியவற்றை அடுத்து இவ்வாலயம் புதுமெருகுடன் இப்போது காட்சி அளிக்கிறது. இப்போது பொன்னம்பலவாணேச பெருமானை தரிசனம் செய்வதற்காக உள்ளே சென்றால் அப்படி செல்வோர் கொட்டாஞ்சேனை ஜம்பட்டா ஒழுங்கையில் அமைந்துள்ள சிறிய கிழக்கு கோபுரவாசல் ஊடாக உள்ளே சென்று நமக்கு வலப்பக்கத்திலே உள்ள பெரிய அரச மரத்தின் கீழ் மண்டபத்துடன் கூடிய சிறிய கோவிலிலே தாண்டவ பிள்ளையாரை தரிசிக்கலாம். மூன்று தடவை வலம் வந்து பிள்ளையாரை தரிசித்த பிறகு ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர ஒளியுடன் திகழும் தூலலிங்கமான ராஜகோபுரத்தை வணங்கி கொண்டு உள்ளே செல்கலாம். கோபுரவாசலின் உட்புறத்தில் வலப்பக்கத்திலே சூரியமூர்த்தியும் இடப்பக்கத்திலே சந்திரமூர்த்தியும் காட்சி தருகிறார்கள். மேற்கே நோக்க வெள்ளியாலான கொடித்தம்பம், அதற்கப்பால் பலிபீடம், நந்தி ஆகியவற்றை காண்கிறோம். கருவறையிலே பொன்னம்பலவாணேஸ்வர பெருமான் சிவலிங்க உருவிலே காட்சியளிக்கிறார். மகாமண்டபத்திலே சிவகாமி அம்பாள் சமேத நடராஜ பெருமான் தெற்கு பார்த்தபடி திருநடனம் செய்திருக்கிறார். மகாமண்டபத்திற்கு வெளியே தேவிக்குறி ஆலயத்தில் சிவகாம சுந்தரி அம்பாள் சிலா விக்கிரமாக காட்சி அளிக்கிறாள். கருவடையினுடைய கோஷ்டத்திலே நிருதன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை அம்பாள் போன்ற கோஷ்டமூர்த்திகள் வீட்டிருக்கிறார்கள். உட்பிரகாரத்திலே முதலில் காட்சி அளிப்பவர்கள் தேவார முதலிகள் மூவரும் திருவாசகம் தந்த மாணிக்க வாசகரும் ஆவார். மேற்கு வீதியில் விநாயக பெருமான், சோமாஸ்கந்த மூர்த்தி, பஞ்சலிங்கங்கள், ஸ்ரீபூமி தேவி சமேத மகாவிஷ்ணுமூர்த்தி, மகாவல்லி கஜவல்லி அம்பாள் சமேத முத்துக்குமார சுவாமி ஆகியோர் தனித்தனி கோவில்களிலிருந்து அருட்காட்சி புரிகின்றனர். முத்துக்குமார சுவாமிக்கு அண்மையில் தேவியருடன் கூடிய சண்முக பெருமான் ஆறு முகங்கொண்டு 12 திருக்கரங்களுடன் தெற்கு நோக்கி வீற்றிருக்கிறார். சற்று அப்பால் சனீஸ்வர பெருமானின் தனிச்சந்நிதி இருக்கிறது. பஞ்சலோகத்தில் பளபளக்கும் உற்சவ மூர்த்திகள் அனைவரையும் ஒன்றாக தரிசிக்கும் வாய்ப்பு வடக்கு வீதியில் செல்லும் எல்லோருக்கும் ஏற்படுகிறது. உரிய இடத்தில் அமைந்துள்ள ஜாகசாலையை அடுத்து அவது ஈசான திசையில் ஈசான மூலையிலே அமைவு பெற்றிருக்கக்கூடிய ஜாகசாலையை அடுத்து மேற்கு பார்த்த வைரவர் சன்னதி உண்டு. அடுத்து தேவியருடன் கூடிய சொர்ண வைரவருக்கு தனிச்சன்னதி இருக்கிறது. இலங்கையில் உள்ள வேறு எந்த சிவாலயத்திலும் சொர்ண பைரவ பெருமான் பிரதிஷ்டை செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிலும் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் தான் சொர்ண பைரவர் இருக்கிறார். சிவலிங்க பெருமானின் கோமுகைக்கு அனித்தாக சண்டேஸ்வரர் ஆலயம் அமைப்பு பெற்றிருக்கிறது. இரண்டாம் திருவீதியிலே, அதாவது அதுதான் ரதவீதியாக காணப்படுகிறது, தேரோடுகிற அந்த திருவீதியிலே தென்கிழக்கில் ஆஞ்சநேயரும் மாரியம்பாளும் தனித்தனி ஆலயங்களை காட்சி இருக்கிறார்கள். தென்மேற்கு மூலையிலே முனியாண்டி இருக்கிறார். ஆலய தீர்த்த தடாகமான சொர்ண புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய புற்றாமரை வாவி வடகிழக்கு மூலையிலே திருத்தேர் நிலைக்கு, அதாவது தேர்முட்டி என்று சொல்லுவார்கள், அதற்கு அப்பால் அமைவு பெற்றிருக்கிறது. சிவாலயங்கள் என்னென்ன பூஜைகள், விழாக்கள் எந்தெந்த காலத்தில் எப்படி எப்படி நடத்தப்பட வேண்டும் என விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தும் உரிய காலங்களில் உரிய முறைப்படி பொன்னம்பலவாணேஸ்வரத்தில் இடையீடின்றி நடத்தப்படுகிறது. தினமும் 6 கால பூஜை நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கும் பிற்பகல் 5:30 மணிக்கும் நடைபெறும் பூஜைகளுக்கு முன்னர் முறைப்படி ருத்ரஜபம் செய்யப்பட்டு ருத்ரகும்பம் அபிஷேகம் செய்யப்படுகிறது. நித்தியாக்னி வளர்க்கப்படுகிறது. நித்திய உற்சவம் நடக்கிறது. பள்ளியறை பூஜை, காவல் தீபமான பைரவரிடம் ஆலயத்தின் திறப்பை ஒப்படைத்தல், கோசம்ரட்சணை என்பன இந்த ஆலயத்தை தினமும் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளாக காணப்படுகின்றன. தினமும் காலை 5 மணிக்கு சுவாமி கோதரிசனம் செய்து கொண்டு கோவில் திறக்கப்படுகிறது. அதனை அடுத்து பஞ்சாங்கம் வாசிக்கப்படுகிறது. அதனை அடுத்து உசத்கால பூஜை நடக்கிறது. அதனை தொடர்ந்து காலசந்தியம், ஆத்தியானியம், சாயங்காலம், சாயராட்சை, அர்த்தஜாமம் என்று 6 கால பூஜை தினமும் நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் பங்குனி உத்தரத்தை தீர்த்த தினமாக கொண்டு பிரம்மோத்சவம் என்று சொல்லக்கூடிய பெரிய திருவிழா நடக்கிறது. ஆடி மாதத்திலே ஆடிப்பூரத்தை அந்தமாக கொண்டு அம்பாளுக்கு லட்சாட்சணை நடக்கிறது. தைப்பூசம், மகாசிவராத்திரி, சித்திரை புத்தாண்டு, நவராத்திரி, திருவம்பாவை உட்பட மாதந்தோறும் நடைபெறும் அபிஷேகங்கள், விழாக்கள் எல்லாமே பக்தர்களுக்கு மனநிறைவையும் பரவசத்தையும் ஏற்படுத்துவன. அதுவும் வட இலங்கையிலே அதிகமான சிவாலயங்கள் காணப்படுகின்றன. தென்னிலங்கையிலே கொழும்பிலே இப்படி ஒரு பெரிய கற்றளி சிவாலயம், ஆகம விதிப்படி அமைந்து ஆகம விதிப்படியான வழிபாடுகளையும் உற்சவங்களையும் பூஜைகளையும் கொண்டதாக நித்தினை மித்திய கிரியைகள் மரபு மொழி மாறாமல் ஆகம விதிப்படி நடக்கிற ஒரே ஆலயமாக இந்த பொன்னம்பலவாணேஸ்வரம் காணப்படுகிறது. ஏறக்குறைய 1.5 நூற்றாண்டு கால பழமைமிக்க இந்த ஆலயத்திலே உதவி சிவாச்சாரியராயும் பிறகு பிரதம சிவாச்சாரியராயும் 56 ஆண்டுகள் பணிபுரிந்த பெருமைக்குரியவர் அமரர் சிவஸ்ரீ ஸ்ரீ குஞ்சிதபாத குருக்கள் அவர்கள். அவர் ஆலய அறங்காவலர்களுடன் இணைந்து ஆலயத்தின் சிறப்பை மேலோங்கச் செய்தவர். தன் வேதாகம ஜோதிட புலமையாலும் கிரியச் சிறப்பாலும் ஆகம ஞானத்தாலும் சிவபக்தியாலும் இந்த பெருமக்களின் கணிப்புக்கும் மதிப்புக்கும் உள்ளானவர். உலகின் ஒரே ஒரு இந்து ராஜ்யம் என்ற பெருமையை சமீப காலம் வரை பெற்றிருந்த நேபாள தேசத்தின் முடிமன்னர் மகேந்திர வீர விக்ரமன் ஷா அவர்கள் 1957 ஆம் ஆண்டிலும் முடிமன்னர் பீரேந்திர வீர விக்ரமஷா என்பவர் 1989 ஆம் ஆண்டிலும் இலங்கைக்கு விஜயம் செய்த போது அவர்கள் விரும்பி வந்து பக்திபூர்வமாக வழிபட்ட ஆலயம் பொன்னம்பலவாணேஸ்வரமாகும். தென்னிந்தியாவில் கலை அழகுமளிரும் கருங்கட்கோவில்களை பார்த்து பெருமிப்படைவோர் மன்னர்கள் இருந்தபடியார் தான் இவ்வாறெல்லாம் கட்ட முடிந்தது என்று சொல்லுவார்கள்.